அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 24வது அத்தியாயம் மேட்டர் ஆகும். இதை தமிழில் ஜடம் என்று கூறுகிறோம். சச்சிதானந்தமே ஜடம் என்று இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் ஊர்வகை மட்டுமின்றி உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம். தண்ணீர் வெயில் அளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம், மேலும் இங்கு பல பலவாம் தோற்றம் கொண்டு இயலுகின்ற ஜடப்பொருட்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்று ஸ்ரீ அரபிந்தோவின் அருகில் வாழ்ந்த பாரதியார் கூறியுள்ளார். ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சிறு குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. மருத்துவர் தந்த மருந்துகளை முறையாக உட்கொண்டாள். 3-4 நாட்களாகியும் உடல் நலம் தேறவில்லை. குழந்தையின் தந்தை குழந்தையின் அருகில் அமர்ந்து லைஃப் டிவைன் நூலை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது மேட்டரி சச்சிதானந்தா, ஜடம் என்பது சச்சிதானந்தமே என்ற வாசகம் நூலில் வந்தது. ஒவ்வொரு கருத்தும் வாழ்வில் பலன் தரும் சக்தி கொண்டது என்பதால் டாக்டர் தன் குழந்தையிடம் மேட்டரி சச்சிதானந்தா என்று மனத்திற்குள் மெல்ல திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்க முடியுமா என்று கேட்டார். சரி என்று கூறிய குழந்தை அப்படியே செய்ய ஆரம்பித்து தூங்கி போய்விட்டது. அதன்பின் தொலைபேசியில் மருத்துவர் பேசும்போது, இன்னுமா சரியாகவில்லை, நான் வேறு மருந்து தருகிறேன் என்று புதிய மருந்தை தந்தார். அதை சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரத்தில் குழந்தைக்கு பூரண குணமாகிவிட்டது. குழந்தையின் உடல் நலம் பூரண குணமானதற்கு காரணம் மருத்துவர் தந்த புதிய மருந்தா அல்லது மந்திரி சச்சிதானந்தா என்ற மந்திரமா? நான் இதற்கு பதில் கூறப்போவதில்லை, நீங்களே பதில் செய்து கொள்ளுங்கள். வழக்கமான பாணியில் சொற்பொழிவை அமைக்காமல் அதை சிறிது மாற்றி ஸ்ரீ அரபிந்தோவின் லைஃப் டிவைனையும் ஸ்ரீ கர்மயோகியின் விளக்க உரைகளையும் வாசிப்பவர்களுக்கு பயன்படும் வகையில் சொற்பொழிவை அமைத்திருக்கிறேன். முதலில் ஜடமே சச்சிதானந்தம், சச்சிதானந்தமே ஜடம் என்ற அத்தியாயத்தின் மையக்கருத்தை கூறினேன். இப்போது ஒவ்வொரு பத்தியிலும் உள்ள மையக்கருத்தையும் அப்பத்தியின் வரிகளில் உள்ள கருத்துக்களையும் வரிசைக்கிரமமாக கூறப்போகிறேன். தேவைப்படும் இடங்களில் மட்டும் சிறு உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் கூறப்போகிறேன். அனைவரும் டிவைனை வாசிக்க வேண்டும் என்பது ஸ்ரீ கர்மயோகி அவர்களின் விருப்பம். அதற்கு இந்த புதிய பாணி உதவுகிறதா என்று பார்ப்போம். தத்துவ விளக்கத்தின் சுமையை குறைக்கும் வகையில் தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ தலைமுறையில் பயன்படும் ஜடத்தை பற்றிய ஏதேனும் ஒரு கருத்தை கூறி அதை ஒட்டிய அனுபவங்கள் சிலவற்றையும் ஜடம் என்ற கோணத்தில் ஆங்காங்கே கூறப்போகிறேன். அத்தியாயத்தின் முதல் பத்தியில் இறைவாழ்வில் ஜடத்தின் இடம் என்ன என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள்: வாழ்வு என்கிறது எங்கெங்கும் இருக்கும் இறைவனின் துடிப்பு. பீடத்தின் மேல் சிலை நிற்பது போல ஜடத்தின் மேல் வாழ்வு நிற்கிறது. தன்னை அடைத்து வைத்திருக்கும் சிறிய விதையிலிருந்து பற்பல கிளைகள் கொண்ட பெரிய மரம் வெளிவருவது போல வாழ்வு ஜடத்திலிருந்து பரிணமித்து வெளிவருகிறது. இதை போல தெளிவாக கண்ணுக்கு புலனாகும் வகையிலும் ஜடத்தில் வாழ்வு இருக்கிறது. வளரும் மரம் போல மறைவாகவும் ஜடத்தில் வாழ்வு இருக்கிறது. எங்கெங்கும் வாழ்வு இருக்கிறது. வாழ்வில் அனைத்துமே ஜடத்தில் சார்ந்திருக்கிறது. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை என்ற பழமொழியும் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழமொழியும் நாம் நன்கு அறிந்தவையே. கலையானாலும் சரி, மொழியானாலும் சரி, அவை கை, சுவர், நாக்கு ஆகிய ஜலப்பொருட்களை சார்ந்திருக்கின்றன. ஜடத்திலிருந்து வெளிப்படும் அனைத்தும் ஜடத்தின் தன்மைகளால் கட்டுப்பட்டிருக்கிறது. நம் உடல் ஜடம், நாம் நம் தாயின் ஜட உடலில் இருந்து பிறந்தோம். நாம் ஜடத்தால் கட்டுப்பட்டிருக்கிறோம். ஜடத்தின் மீது நமக்கு ஆழ்ந்த பிடிப்பு உள்ளது. வேலை கிடைத்து சம்பாதிக்க ஆரம்பித்ததும் உடனே ஜடமான வீடு கட்டிக் கொள்ள வேண்டும் என்றுதான் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறோம். தர்மஸ்தாபனம் ஆரம்பிக்கலாம் என்று யாரும் நினைக்கவில்லை. திருமணமானதும் எவரும் லட்சிய சாம்பத்திய உறவான எட்டர்னல் ரொமான்ஸ் பெருங்காதலை தேடுவதில்லை. குழந்தை என்ற ரூபத்தில் இன்னொரு உடலை உருவாக்க நினைக்கிறோம். நமக்கு வேண்டியவர்கள் வேறு ஊருக்கு போனாலோ, அல்லது வேறு நாட்டுக்கு போனாலோ, அல்லது நம் பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போனாலோ உடல் தள்ளி போகிறது என்ற உணர்வு, அது நம் அருகே இனி இருக்க போவதில்லை என்ற எண்ணம் நம்மை கலங்க வைக்கிறது. விமான நிலையத்திற்கு சென்றால் பல காலம் கழித்து வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும் உறவினரை பிற உறவினர்கள் வரவேற்பதை பார்த்தால் அவர்களின் அருகாமையை நாம் எத்தனை விரும்புகிறோம் என்பது புரியும். மனிதனுக்கு சிந்திக்கும் திறனுள்ள மூளை இருப்பதால் அவனால் மிருகங்களை விட உயர்ந்த வாழ்வை பெற முடிகிறது. கல் பிராணனோ மனமோ இல்லாதது, உணர்ச்சியோ எண்ணமோ இல்லாதது, பல்லாயிரம் ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்து வருகிறது. பிராணனுள்ள மிருகத்திற்கு உணர்ச்சி உள்ளது, அது கல்லை விட சிறிது மேம்பட்ட வாழ்வை வாழ்கிறது. பிராணனும் மனமும் உள்ள மனிதன் உணர்ச்சியும் சிந்தனையும் உள்ளவன். ஆகவே அவன் கல்லை விட மிருகத்தை விட உயர்ந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறான். மனிதனால் தன் மனத்தை உயர்த்திக் கொள்ள முடிகிறது, உணர்ச்சிகளை பக்குவப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஆனால் உடல் அவனது கட்டுப்பாட்டிற்கு இன்னமும் வரவில்லை. மக்களுக்கு இல்லாத செம்மையான இறைவாழ்வு மேற்கொள்ள வேண்டுமானால் நம் உடலும் மனித உடலும் பரிணாமத்தின் மூலம் மாற வேண்டும். இல்லை என்றால் மனித உடலில் இறைவாழ்வு சாத்தியமற்று போகும். தன்னுணர்வு இல்லாத அழியும் மெல்ல நகரும் மனித உடல் அமர வாழ்வு வாழும் திறன் இல்லாதது. அப்படிப்பட்ட மாறாத உடல் இருந்தால் உடலை விடுவதன் மூலமே சச்சிதானந்தத்தை அடைய முடியும். அப்படி ஏதேனும் இருந்தால் மனித இனம் மறைந்து வேறொரு இனம் உருவாக வேண்டியதாகிவிடும். ஸ்ரீ அரபிந்தோவும் அன்னையும் பூரண யோகத்தின் மூலம் ஜடத்தை ஒளிமயமானதாக்கும் வழியை மனிதனுக்கு காட்டியுள்ளதால் மனித இனம் அழிந்து வேறொரு இனம் உருவாக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இங்கு இல்லாமல் போய்விட்டது. அத்தியாயத்தின் முதல் பத்தியில் இறைவாழ்வில் ஜடத்தின் இடம் என்ன என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறினார். இப்போது ஜடத்தை பற்றிய நடைமுறை கருத்து ஒன்றை கூறுகிறேன். நாம் ஜடத்தை கவனமாக போற்றினால் ஜடம் நம்மை போற்றி நமக்கு உதவும். ஏனென்றால் ஜடத்திற்குள் மறைவாக ஜீவியம் உள்ளது, அது வெளிப்பட தயாராக இருக்கிறது. திருச்சியில் நண்பர் ஒருவர் இருந்தார். பகல் தலை சேகரிப்பதில் மிகுந்த விருப்பம் உள்ளவர். பல பேருக்கு அது விருப்பமான பொழுதுபோக்கு. அவரிடம் விதவிதமான பல நாட்டு புராதான தபால் தலைகள் இருந்தன. மிகவும் சாதாரண சூழ்நிலையில் இருந்தாலும் தபால் தலையின் மேல் கொண்ட காதலால் தேக்கு மரத்தில் ஒரு பெட்டி செய்து அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி அறை உண்டாக்கி தபால் தலைகளை ஒழுங்காகவும் சுத்தமாகவும் சீராகவும் அடுக்கி வைத்து பராமரித்து வந்தார். காலப்போக்கில் அவரது தொழில் நலிந்து அதை மூட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அவரது தொழிலுக்கு கடன் உதவி தந்த வங்கி அதிகாரி பணம் வசூலிக்க இவரது வீட்டுக்கு வந்தார். தேக்கு மரப்பெட்டியை பார்த்து சந்தேகப்பட்டு அதற்குள் எவ்வளவு நகைகள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். மந்தர், நகை எதுவும் இல்லை, பழைய தபால் தலைகள் தான் இருக்கின்றன என்று கூறி பெட்டியை திறந்து காட்டினார். வங்கி அதிகாரி தபால் தலைகளை பற்றி அறிந்தவர், அதிர்ச்சி அடைந்து, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தபால் தலைகள் உங்களிடம் இருக்கின்றன, உங்கள் கடனை போல 8 மடங்கு சொத்து தபால் தலை ரூபத்தில் உங்களிடம் இருக்கிறது என்று கூறி தபால் தலைகளை நல்ல விலைக்கு விற்பதற்கும் ஏற்பாடு செய்தார். அவரது கடனும் தீர்ந்தது, அவருடைய தொழிலும் மறுமலர்ச்சி அடைந்தது. உபயோகப்படுத்தப்பட்ட சிரமமான தபால் தலை தன்னை போட்டி பாதுகாத்தவரின் சிரமத்தை நீக்கி வளமான வாழ்விற்கு வழிகாட்டியது. அத்தியாயத்தின் 2வது பத்தியில் ஆன்மீக வாழ்வில் உடல் ஏன் பிரச்சனையாக தோன்றுகிறது என்பதை ஸ்ரீ அரவிந்தோ விளக்குகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள்: உடல் ஜடமானது, மெல்ல நகரக்கூடியது, பழக்கத்தை மாற்ற சிரமப்படுவது, சோம்பலானது என்பதால் அதை நாம் தொந்தரவாக நினைக்கிறோம். தான் எதை புலன் உணர்வால் அறிய முடியுமோ அதை மட்டுமே உடல் நம்பும். தியானத்தில் உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை பெறுகிறோம். தியானம் கலைந்த பின் உடல் பழையபடியே மாறாமல் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதை காண்கிறோம். ஆன்மீக நாட்டம்தான் உடலை வெறுக்க வைத்தது என்று கூற முடியாது. உடலுக்கு என்று சில தன்மைகள் உண்டு, அது நம் விருப்பப்படி செயல்படுவதில்லை, அதனால் நமக்கு ஜடத்தின் மீது வெறுப்பு வருகிறது. உதாரணமாக, நாம் தியானம் செய்யும் போது மனம் விரிகிறது, மௌனத்தின் தீங்கலை சில சமயங்களில் தெரிகிறோம். உணர்வுகள் கசப்பை இழந்து இனிமையாக இருப்பதை அறிகிறோம். ஆனால் கை கால்கள் மறந்து போகின்றன, முதுகு சாய்ந்து கொள்ள சுவர் கேட்கிறது, 3 மணி நேர லைக்கிரையின் சொற்பொழிவை கேட்க மனமும் பிராணனும் ஆர்வத்துடன் இருக்கின்றன, ஆனால் நேரமாக நேரமாக உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது. இது நம் குறையோ தவறோ பிழையோ அல்ல, அது ஜடமாகிய உடலின் தன்மை. ஆனால் ஆன்மீகவாதிகள் உடலை உதறி தள்ளுவதை விருப்பத்துடன் செய்தார்கள். ஜடமும் ஆன்மாவும் எதிரானவை என்று நம்பப்பட்டது அல்லது மற்றவரை நம்ப வைக்கப்பட்டது. மதங்கள் அழிவற்ற ஆன்மாவை சிறைப்படுத்தும் அழியும் தற்காலிக இருப்பிடமாக உடலை கருதி தூஷித்தன. உயிரோடு உடலில் இருப்பது சோதனையாகவும் வேதனையாகவும் கருதப்பட்டது. ஆன்மீகவாதிகள் அவிழ்க்க முடியாத கார்டியன் முடிச்சை வெட்டி நிலையான ஆனந்தத்தில், மோட்சத்தில், நிர்வாணத்தில் வாழ விரும்பினர். கார்டியன் முடிச்சு, கார்டியன் நாட் என்றால் என்ன? முன்பொரு காலத்தில் கிரிகர்ஸ் என்ற ஊரில் மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் போய்விட்டது. அப்போது வானுலக அசரீதி ஒன்று, இந்த ஊருக்கு மாட்டு வண்டியில் ஒருவன் வருவான், அவனை மன்னனாக்குங்கள் என்று கூறியது. அதன்படியே மறுநாள் மாட்டு வண்டியில் வந்த கார்டியாஸ் என்பவனை அந்த ஊரின் மன்னனாக்கினர். அவன் வந்த மாட்டு வண்டியை ஊர்கோவிலில் இருந்த பெரிய தூணில் கட்டி வைத்தனர். மிகவும் சிக்கலான பலமான எவராலும் அவிழ்க்க முடியாத முடிச்சை போட்டனர். எவன் அந்த முடிச்சை அவிழ்த்து மாட்டு வண்டியை விடுவிக்கிறானோ அவன் உலகிலேயே மிகப்பெரிய வீரனாக விளங்குவான் என்று நம்பப்பட்டது. கார்டியன்ஸ் போட்டதால் கார்டியன் முடிச்சு என்று அழைக்கப்பட்ட அந்த முடிச்சை பல ஆயிரம் பேர் காலகாலமாக முயன்றும் அவிழ்க்க முடியவில்லை. பல ஆண்டுகள் கழித்து அங்கு அலெக்சாண்டர் வந்தான். கார்டியன் முடிச்சை பற்றி கேள்விப்பட்டதும், இதென்ன பிரமாதம், இதை அவிழ்க்க ஏன் இப்படியெல்லாம் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே தன் கத்தியை எடுத்து ஒரே அடியில் முடிச்சை வெட்டி வண்டியை விடுவித்தான். அவிழ்க்க சிரமமான முடிச்சை முயன்று அவிழ்க்காமல் அவன் வெட்டிவிட்டது சரியான முறை அல்ல. தலைவலி வந்தால் காரணத்தை கண்டுபிடித்து கண்ணாடி அணிய வேண்டும் அல்லது வேறு சிகிச்சை எடுக்க வேண்டும். தலை இருப்பதால் தானே தலைவலி வருகிறது, பேசாமல் தலையை வெட்டிவிட்டால் தலைவலி இல்லாமல் போய்விடும் என்ற நினைப்பு சரியானதல்ல. அதே போலத்தான் கார்டியன் முடிச்சு போன்ற உடலின் சிக்கலை தீர்க்காமல் உடலை ஆன்மீகவாதிகள் உதறியது தவறானது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். ஆனால் மிக பழைய ஆன்மீகவாதிகள் வேத ரிஷிகள் சத்தியத்தை ஆன்மா ஜடம் என்று பிரிக்கவில்லை. பூவுலகை தாயாகவும் வானுலகை தந்தையாகவும் சமமான அன்புடனும் மரியாதையுடனும் வழங்கினர். ஆனால் அவர்களது தொன்மையான இக்கருத்தை விளக்கும் நூல்கள் நம்மிடையே இல்லை என்பதால் அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்பது சுகமாகவே இருந்து வந்தது. அந்த மர்மத்தை இனிவரும் பத்திகளில் ஸ்ரீ அரவிந்தோ விடுவிக்கிறார். மனித உடலின் தாமசம் குறைய வேண்டும், அது ஜீவியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அரவிந்தோ தினமும் 8 மணி நேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பார். தன் அறையின் ஒரு கோடியில் இருந்து மறுகோடிக்கு பல ஆண்டுகள் இப்படி சீராக நடந்ததால் அவர் காலடிபட்டு தரையில் நீண்ட ஒரு தடம் உருவாகிவிட்டது, பள்ளம் போன்ற தடம் உருவாகிவிட்டது. அவரது 100 ஆண்டு கொண்டாடப்பட்ட பொழுது அவரது அறையை புதுப்பித்த அவரது சீடர்கள் அந்த தடம் என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் அந்த தடத்தின் மீது சிரித்து வைத்து குதிரி செய்து விட்டார்கள் அல்லது சிரிக்கிறதாக நினைக்கிறார்கள். மனித உடலின் தாமசத்தை நீக்குவதற்காக சோம்பலை களைவதற்காக ஸ்ரீ அரவிந்தோ இடைவிடாமல் நடந்து மனித உடலை தன்னுணர்வு மிக்கதாக மாற்றினார். உடலை சுறுசுறுப்புள்ளதாக மாற்றினால் பல பிரச்சனைகள் தீரும். ஒரு இளைஞர் வேலை இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். தனக்கு வழி கூறுமாறு ஒரு பக்தரை கேட்டுக்கொண்டார். இளைஞர் சோம்பேறி, எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பார் என்பதால் பக்தர் அவரிடம், இரவில் 6 மணி நேரம் மட்டும் தூங்கிவிட்டு மீதி நேரம் உட்காராமல் நின்று கொண்டே இரு என்றார். அதை செய்ய ஆரம்பித்த 3 நாள் அந்த இளைஞருக்கு வேலை கிடைக்கின்றது. அத்தியாயத்தின் 3ஆம் பத்தியில் உடல், வாழ்வு, மனம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள பிணக்குகளை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ பேசுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள், ஜனத்திலிருந்து வாழ்வு வெளிவந்ததும் பிணக்கு ஆரம்பமாகிறது. வாழ்வு பெருமறுப்பின் முடிச்சை என்கிறார். பெருமறுப்பின் முடிச்சை எதிர்கொள்கிறது. பெருமறுப்பின் முடிச்சு என்பது தாமச சக்தி, தன்னுணர்வு இன்மை, அணுச்சிதைவு ஆகியவற்றை கொண்ட ஜடம் தான் சச்சிதானந்தம் என்று அறியாமல் இருக்கும் சிக்கலாகும். ஜடத்தின் அழிவு, உடலின் மரணம் ஆகியவற்றால் வாழ்வு எப்போதும் தோற்றுவிடுவது போல தோன்றுகிறது. வளர வேண்டும், விரிய வேண்டும், வளர வேண்டும் என்ற திருப்புடன் வாழ்வு இருக்கிறது. உடலோ சாவகாசமாக மெதுவாக செயல்படுகிறது. அதனால் வாழ்வு ஜடத்தின் மீது சீற்றமும் அதிருப்தியும் கொடுக்கிறது. ஒரு திருமணம் நடத்துகிறோம். விருந்தினர்கள் பல நூறு பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிமாற வேண்டும். அப்போது பரிமாறுபவர் சுறுசுறுப்புடன் செயல்பட்டால்தான் விருந்து மனநிறைவு தருவதாக இருக்கும். பரிமாறுபவர் பரிமாற ஒரு இலைக்கு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் விருந்து முடிய பல நாட்கள் ஆகும். திருமணம் நடத்துபவர் அப்படிப்பட்ட பரிசாரகன் மீது கோபம் கொள்வது நியாயமானதுதான். வாழ்வும் அது போலவே சோம்பலான ஜடத்தின் மீது கோபம் கொள்கிறது, வெறுப்பு கொள்கிறது. நாம் அன்னை பக்தராக மாறுகிறோம். உடனே பிற மதங்கள், பிற ஆன்மீகவாதிகளை பின்பற்றுபவர்களை பற்றி மட்டமாக நினைக்கிறோம், நம்மை உயர்வாக எண்ணுகிறோம். புதிய பக்தர் என்ற நிலையிலிருந்து பல வருட பக்தர் என்ற நிலைக்கு வந்ததும் புதிய பக்தர்கள் எல்லாம் தத்துவம் அறியாதவர்கள், முறைகளை மட்டும் பின்பற்றும் அப்பாவிகள் என்று இலக்காரமாக நினைக்கிறோம். அகந்தையும் அறியாமையும் பிரிவினையும் இருக்கும் வரை தம்மை உயர்ந்தவர்களாகவும் பிறரை தாழ்ந்தவர்களாகவும் எண்ணி அவர்கள் மீது வெறுப்பு கொள்வது எங்கும் என்றும் நடக்கக்கூடிய விஷயம். அதனால்தான் ஜடத்தை விட சிறது உயர்ந்ததும் வாழ்வு ஜடத்தின் மீது கோபம் கொள்கிறது. ஜடத்தையும் வாழ்வையும் விட சிறிது உயர்ந்த நிலையை அடைந்துவிட்ட மனம் ஜடத்தின் மீதும் வாழ்வின் மீதும் கோபம் கொள்கிறது. வாழ்வோடும் ஜடத்தோடும் மனம் மூழ்கிக்கொண்டே இருக்கிறது. வாழ்வின் அளவுடைமை, ஜடத்தின் அளவுடைமை மனத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. ஜடத்தை விட வாழ்வை விட மனம் தன்னை உயர்ந்ததாக நினைக்கிறது. வாயு வேகம் மனோவேகம் என்பார்களே, அந்த வேகத்தில் மனம் எண்ணுகிறது, சிந்திக்கிறது. ஆனால் மனம் ஜடத்தை விட வாழ்வை விட வேகமாக இருப்பதால் தனக்கு ஏற்றாற்போல் ஜடமும் வாழ்வும் செயல்படவில்லை என்று அவற்றின் மீது கோபம் கொள்கிறது. நாம் 100 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று மனத்தால் நினைக்கிறோம். ஆனால் வாழ்வு அதற்கேற்ற சந்தர்ப்பங்களை தரவில்லை, உடல் அதற்கேற்ற திறமைகளை கொண்டிருக்கவில்லை என்று மனம் நினைக்கிறது. வாழ்வும் உடலும் நமக்கு சாதகமாக இல்லை, எனவே நம்மால் இதை சாதிக்க முடியாது என்று மனம் முடிவு செய்து தளர்ந்து போகிறது. இதே கருத்தை இன்னும் நீட்டினால் ஜடம், வாழ்வு, மனம் ஆகிய மூன்றின் மீதும் ஆன்மா கோபம் கொள்வதும் நியாயம் போல தோன்றும். மனம் ஜடத்தின் தாமசத்தையும் வாழ்வின் துன்பங்களையும் எதிர்க்கிறது. பிராணனின் ஏக்கங்களை, ஆசைகளை நிராகரிப்பதன் மூலமும், உடலின் மேல் தன் விருப்பத்தை திணிப்பதன் மூலமும் மனம் வெல்வது போல தோன்றுகிறது. ஆன்மீக அனுபவம் பெறும் மனிதன் உடலையும் வாழ்வையும் மனதையும் மும்மலங்களாக, தீமையின் ஊற்றுக்கண்களாக காண்கிறான். அதனால் மனிதன் தன் ஆன்மாவை உடலையும் வாழ்வையும் மனதையும் எதிர்த்து போராட வைக்கிறான். உலகிலிருந்து நிரந்தரமாக விலகுவதன் மூலம் பிரச்சனையை தீர்க்க மனிதன் முடிகிறான். அப்படி விலகிவிட்டு வந்ததாக நினைக்கிறான். அது உண்மையான வெற்றி அல்ல. இவைதான் 3ஆம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். இப்போது ஜடத்தை பற்றிய நடைமுறை கருத்து ஒன்றை கூறுகிறேன். ஜடமான பொருளை நாம் கவனமாக போற்றினாலும் சில சமயங்களில் அப்பொருள் சம்பந்தப்பட்ட தவறான நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அது போன்ற சமயத்தில் நம் மனதையோ உணர்வையோ சோதித்து நம்மை சரி செய்து கொண்டால் ஜடப்பொருள் மீண்டும் நமக்கு நல்ல பலன் தரும். பக்தை ஒருவர் வெளிநாடு சென்று திரும்பும் போது பழம் நறுக்கும் அழகிய கத்தி ஒன்றை வாங்கி வந்தார். தான் விரும்பி வாங்கி வந்தது என்பதால் அதை புத்தம் புதியது போல பராமரித்து வந்தார். ஒரு நாள் காணாமல் போய்விட்டது. மிகவும் மனம் நொந்து போய் ஒரு அன்பரிடம் என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது அந்த அன்பர், நீ நல்ல முறையில் பராமரித்து எதுவும் உன் கையை விட்டு போகாது, கத்தி தொலைந்து விட்டது போல தோற்றம் தருகிறது, இன்றோ நேற்றோ நீ ஏதேனும் பொருத்தமற்ற காரியம் செய்தாயா என்று யோசித்தார். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தர் இதே போல வெளிநாட்டிலிருந்து வாங்கி வந்த எலக்ட்ரிக் பெல்லை தொலைத்துவிட்டு தன் மனதை சரி செய்து கொண்டு அதை திரும்ப பெற்றார். நீயும் அதையே முயற்சி செய்து பார் என்றார். பக்தை யோசித்தார். அன்று காலை வீட்டு பெண்மணி தன் வீட்டு மிக்சி வேலை செய்யவில்லை என்பதால் தன் மாம்பழங்களை இவரிடம் கொடுத்து மிக்சியில் பழரசம் போட்டு தருமாறு கூறினார். பக்தி பழத்தை நறுக்கும் போது அதன் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு சில துண்டுகளை தன்வாயில் போட்டுக் கொண்டுவிட்டார். இது பெரிய குற்றம் இல்லை என்று நமக்கு தோன்றினாலும் பிறருடைய பொருளை அவரது அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது பிழை. அந்த பிழையை செய்ததால் தான் கட்சி தொலைந்தது போல் தோற்றம் தெரிகிறது என்பது பக்தைக்கு புரிந்தது. அந்த பிழையை உணர்ந்ததும் பக்தை மனம் வருந்தி இனி இது போல செய்வதில்லை என்று முடிவெடுத்தார். அப்போது பக்கத்து வீட்டு பெண்மணி இவரிடம் வந்து, என்ன இது, குப்பையில் கத்தியை போட்டு விட்டாய் என்று கூறி கத்தியை கொடுத்தார். பழத்தின் தோலை நறுக்கிய பின் ஏதோ நினைவில் தோலோடு கத்தியையும் போட்டுவிட்டன் போல் இருக்கிறது என்று பக்தை நினைத்துக் கொண்டார். முதல் மூன்று பத்திகளில் வாழ்வில் ஜடத்தின் இடத்தையும் அது ஆன்மீகவாதிகளுக்கு உருவாக்கிய பிரச்சனையையும் மனித கரணங்களுக்கும் ஜடத்திற்கும் உள்ள கணக்குகளையும் பற்றி ஸ்ரீ அரவிந்தோ விளக்கினார். அத்தியாயத்தின் நான்காம் பகுதியில் ஆன்மாவின் மிகச்சிறந்த வெற்றி என்றால் என்ன என்பது பற்றி ஸ்ரீ அரவிந்தோ எழுதுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள், பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது எப்போதுமே தீர்வாகாது. தோல்விகளும் வெற்றிகளும் தோற்றங்களே. ஜடத்தால் வாழ்வை தோற்கடிக்க முடியாது. மரணத்தின் மூலம் வாழ்வு தொடர்கிறது. ஜடத்தையும் வாழ்வையும் மனம் ஒருபோதும் வெல்வதில்லை, வெல்வதாக நினைத்துக் கொள்கிறது. தன்னுள் இருக்கும் சில வித்துக்களை மனம் குறையாக வளர்த்துக் கொள்கிறது. தனி மனிதனின் ஆன்மா மூன்று முடிச்சுகளை இன்னமும் விடவில்லை. அவற்றை எதிர்கொள்ள வேண்டிய வேலையை தவிர்த்து விடுகிறது. இறைவன் பிரபஞ்சத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வரை மனிதன் பிரச்சனையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சச்சிதானந்தமே முதலிலும் நடுவிலும் முடிவிலும் இருக்கிறது. எனவே போராட்டம் என்பது முடிவற்றதாக இருக்க முடியாது. இறைவன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாலும் எல்லாமே சச்சிதானந்தம் தான் என்றாலும் நமது போராட்டம் முடிவற்றதாக இருக்க முடியாது. தன் வேலையை தனி மனிதன் சரியாக செய்ய வேண்டியது ஒன்றுதான் இப்போது தேவைப்படும் ஒன்று. அரிசியில் கல் இருக்கிறது, சர்க்கரையில் இரும்பு இருக்கிறது, வெண்ணெய் இறுகி போயிருக்கிறது. எல்லாமே உண்ணக்கூடிய பொருட்கள் தான், ஆனால் பயன்படும் நிலையில் இல்லை. எனவே நான் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கப் போகிறேன் என்பது சரியல்ல. அரிசியிலிருந்து கல்லை பொறுக்கி எடுத்துவர வேண்டும். சர்க்கரையை வெயிலில் வைத்து எறும்பை விரட்ட வேண்டும். எண்ணெயை பதமாக உருக்க வேண்டும். பின் இம்மூன்றையும் பக்குவமாக ஒன்று சேர்த்தால் சுவையான சர்க்கரை பொங்கல் கிடைக்கிறது. ஜடம், வாழ்வு, மனம் எல்லாமே இறைவனின் ரூபங்களே. இவை வெண்ணெயைப் போல, சர்க்கரையைப் போல, அரிசியைப் போல குறைகளோடு இப்போது இருக்கின்றன. அவற்றில் உள்ள குறைகளை நாம் களைந்து கிணக்குகளை நீக்கி இணக்கம் உண்டாக்கிவிட்டால் சுவையான சர்க்கரை பொங்கல் கிடைப்பது போல நமக்கு பூலோக சொர்க்கம் கிடைத்துவிடும். ஆகச்சிறந்த வெற்றி, மிகச்சிறந்த வெற்றி என்பது என்ன? படத்தை செம்மையான முறையில் சுதந்திரமாக பயன்படுத்தும் வல்லமை வாழ்விற்கு கிடைக்க வேண்டும். வாழ்வையும் அதன் ரூபங்களையும் செம்மையான முறையில் சுதந்திரமாக பயன்படுத்தும் வல்லமை மனதிற்கு கிடைக்க வேண்டும். மனம், வாழ்வு, ஜடம் ஆகிய மூன்றையும் தன்னை அறிந்த ஆத்மா செம்மையாக சுதந்திரமாக பயன்படுத்தும் வல்லமை பெற வேண்டும். இதுவே மிகச்சிறந்த வெற்றி. இவ்வெற்றியை பெறும் வழியை அறிய வேண்டுமானால் ஜடம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாயத்தின் ஐந்தாம் பத்தியில் ஜடம் என்றால் உண்மையில் என்ன என்பது பற்றி ஸ்ரீ அரவிந்தோ பேசுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள்: ஜடத்தை பற்றிய நமது தற்போதைய அறிவும் அனுபவமும் சரியானவை அல்ல. மனம் ஸ்தம்பித்து புலன்சார் அறிவு செயல்படாத போது ஜடத்தால் நம்மை கட்டுப்படுத்த முடிவதில்லை. ஒரு பள்ளிச்சிறுவன் தன் தகப்பனாரோடு பொதுக்கூட்டம் ஒன்றிற்கு சென்றான். ஜனத்திரள் அதிகமாகி நெரிசல் உண்டான போது காவலருக்கும் பொதுமக்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. கூட்டத்தை கலைக்க காவலர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். கூட்டம் சிதறி ஓடியது. சிறுவனின் தகப்பனார் ஓடினார். அவர் பின்னோடு சிறுவனும் ஓடினான். எதிரே ஒரு சுவர் குறிப்பிட்டது. அவன் தகப்பனார் அதன் மீது மிகவும் சிரமப்பட்டு ஏறினார். தூரத்தில் பயத்தோடு ஓடிக்கொண்டிருந்த சிறுவனை பார்த்து, சீக்கிரம் சுவரில் ஏறுடா, தப்பித்துக் கொள்ளலாம் என்றார். எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லாத சிறுவன் ஓடி வந்த வேகத்தில் சுவரை ஒரே தாவலில் தாங்கிவிட்டான். தாங்கிய பின் பார்த்தால் அது அவனைப் போல இருமடங்கு உயரமுள்ள சுவர், 6-7 அடி உயரமுள்ள சுவர் என்பது தெரிந்தது. சாதாரணமான மனநிலையில் நம்மால் தாண்ட முடியாத ஜனமான சுவர் புலன்களும் மனமும் ஸ்தம்பித்த போது எளிதாக தாண்டக்கூடியதாக இருக்கிறது. மின்விசிறி சுழலும் போது கண்களுக்கு அதன் இருக்கைகள் தெரியவில்லை. ஆனால் மிக மிக வேகமாக மின்விசிறி சுழலும் போது அதன் இறக்கைகள் நிலையாக இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. விமானம் மணிக்கு பல 100 மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. ஆனால் நாம் கீழிருந்து பார்க்கும் போது அது மெல்ல நகர்வது போலவும் பல சமயங்களில் அசையாமல் இருப்பது போலவும் தோன்றுகிறது. நாம் வாழும் பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றிக் கொள்வதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் நமக்கு பூமி ஆடாமல் அசையாமல் நிலையாக தட்டையாக இருப்பது போல தோன்றுகிறது. இவையெல்லாம் புலன்கள் மூலம் தவறாக நாம் புரிந்து கொள்ளும் விஷயங்கள். எனவே புலன்கள் எதை காட்டுகிறதோ அதுதான் ஜடம் என்று நம்மால் ஏற்க முடியாது. இன்னொரு கருத்தும் இருக்கிறது. புலன்களுக்கும் தோற்றத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினால் நாம் அறியும் தோற்றமே ஜடம். இது ஒரு கருத்து, சரிதானா? கலிவஸ் டிராவல்ஸ் என்ற புகழ் பெற்ற கதையின் முதல் பகுதி எ வாயேஜ் டு டெல்லி. நம்மை போன்ற மனிதரான கலிவர் அரையடி உயரம் கூட இல்லாத மனிதர்கள் வாழும் டெல்லி குப்பையில் மாட்டிக்கொள்கிறார். அங்கிருக்கும் சிறிய மனிதர்கள் கலிவரை மாபெரும் அசுர பிறவியாக கருதி படுத்துகிறார்கள். அம்மனிதர்களோ கலிவரின் கண்களுக்கு பொம்மை போல தோன்றுகிறார்கள். கதையின் இரண்டாம் பகுதி A Voyage to Kopdingnag. இத்தீவில் கலிவர் அகப்பட்டுக் கொள்கிறார். இந்த தீவில் இருப்பவர்கள் 72 அடி உயரம் உள்ள பெரிய மனிதர்கள். அவர்கள் கலிவரை பொம்மை போல பார்க்கிறார்கள். கலிவர் அப்பெரிய மனிதர்களை அசுரப்பிரவிகளாக எண்ணி அஞ்சுகிறார். கலிவர் அசுரனா பொம்மையா என்பதை புலன்கள் புறத்தோற்றங்களோடு கொள்ளும் உறவு நிர்ணயிக்கிறது. ஜடம் சக்திமயமான ரூபம் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. ஜடம் என்பது சக்தியே என்றால் அது சக்தியாகவே இருக்கலாமே, ஏன் ஜடமாக தெரிய வேண்டும்? அது புதிய சக்தியாக இருந்தால் நம்மால் அதை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் பெற முடியாது. அதனால்தான் அது ஜடமாக காட்சி தருகிறது. நாம் தினமும் தொலைக்காட்சியில் சினிமா நிகழ்ச்சிகளையும் மெகா சீரியல் எனப்படும் பெருந்தொடர்களையும் பார்த்து மகிழ்கிறோம். காட்சிகள் எப்படி உருவாகின்றன? எங்கோ ஒரு தொலைக்காட்சி நிலையத்தில் இருந்து அனுப்பப்படும் மின் அதிர்வு மின் அலைகள் நம் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியால் நாம் காணக்கூடிய காட்சியாக மாற்றப்படுகிறது. நமக்கு மின்னலைகள் மட்டுமே தெரிந்தால் நம்மால் எப்படி சினிமாவையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடியும்? இறைவன் சக்தி அலைகளை எழுப்புகிறான். நம் மனமாகிய தொலைக்காட்சி பெட்டி அந்த அலைகளை ஜடமாக காட்சியாக காண்கிறது. ஜடம் என்பது ஜீவியம் தோற்றம் என்று தத்துவ ஞானம் கூறுகிறது. தூய ஆன்மாவே எங்கும் இருக்கும் சத்தியம். தனி மனித புலனின் செயலால் ஜடம் உருவாகிறது என்பது ஒரு கருத்து, ஆனால் அதுவே முடிவல்ல. சென்ஸ் மைண்ட் எனப்படும் புலன்சார் மனம் அந்த ரூபங்களை நம்மை அறிய வைக்கிறது. புலன்சார் மனம் தரும் ரூபங்களை ஹார்ட் மைண்ட் எனப்படும் சிந்திக்கும் மனம் ஏற்கிறது என்பது மற்றொரு கருத்து, அதுவும் முடிவானதில்லை என்கிறார். ஜடத்தை பிரபஞ்ச மனம் உருவாக்குகிறது என்பது அடுத்த கருத்து, அதுவும் முடிவானதில்லை என்கிறார் சேரவிந்தோ. இப்படி ஒவ்வொரு கருத்தாக கூறி அதில் உள்ள நிலைகளையும் குறைகளையும் கூறி அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துச் செல்வது சேரவிந்தோவின் பாணி. அவர் கூறுவது ஜடம் என்பது ஜீவியத்தின் படைப்பு. ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு சுபாவங்கள், உணர்ச்சிகள், சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் கொண்டவனாக இருக்கிறான். அப்படி வேறுபட்ட மனிதன் ஜடத்தை மட்டும் எப்படி ஒன்று போல காண்கிறான்? உதாரணமாக என் கண் முன் நான்கு கால்கள் கொண்ட இருக்கை இருந்தால் அதை நாற்காலி என்று அறிகிறேன். அதை ஆங்கிலேயர் பார்த்தால் சேர் என்று நினைக்கிறார். இந்திக்காரர் பார்த்தால் குர்சி என்கிறார். வார்த்தைகள் வெவ்வேறாக இருந்தாலும் பொருள் ஒன்று போலவே எல்லோருடைய கண்களிலும் மனத்திலும் தோன்றுகிறது. தனி மனிதனின் மனம்தான் ஜடத்தை படைக்கிறது என்றால் ஏன் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமாக காட்சி தரவில்லை? உலக மக்கள் அனைவருக்கும் ஏன் நிலா வெண்ணிற பிங்கன் சுற்று போல தெரிகிறது? நிலா எனக்கு ஏன் சதுரமாக பச்சை நிறத்திலும் என் மனைவிக்கு செவ்வகமாக நீல நிறத்திலும் தெரியவில்லை? நம் மனத்திற்கு தனி மனிதனின் மனத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று இந்த ஜடங்களை உருவாக்கி நாம் அறியும்படி செய்கிறது. அந்த அப்பாற்பட்ட ஒன்று பிரபஞ்ச மனம். நான் ஒரு அரசாங்க குமாஸ்தாவாக இருந்தால் என் பிரிவில் இருக்கும் அத்தனை குமாஸ்தாக்களுக்கும் என் மேலதிகாரி சொல்வதே சட்டம். அவர் என்ன சொல்கிறாரோ அதையே தான் நான் பின்பற்றுகிறேன். என் சக பணியாளர்களும் அதையே செய்வார்கள். ஆளுக்கு ஒரு விதமாக சட்டத்தை பின்பற்ற முடியாது. எங்கள் அனைவரது மனமும் பல தரவப்பட்டவை என்றாலும் அதிகாரியின் சட்டம் எல்லோருக்கும் ஒன்று போலவே இருக்கும் இருக்க வேண்டும். நம் மனத்தின் மேலதிகாரி பிரபஞ்ச மனம், அதுவே ஜடத்தை நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் உண்டு. மனிதன் பிறக்கும் முன்பே மலைகளும் நதிகளும் கற்களும் இருந்தன. மனித இனமே இல்லாமல் போனாலும் அவை இருக்கும். அப்படியானால் தனி மனித மனமோ மொத்த மனத்தின் மொத்த மனித இனத்தின் மனமோ ஜடத்தை படைக்கவில்லை என்பது தெளிவாகிறது. இம்மனித மனத்திற்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச மனம் இவற்றை ஜடத்தை படைத்திருக்கக்கூடும் என்று கூறுகிறது. கதை எழுதுகிறாயே, உன் மனம்தான் கதை எழுதுகிறதா என்று யாராவது என்னிடம் கேட்டால், நான் என் மனதை அதன் கற்பனா சக்தியை பயன்படுத்தி கதை எழுதுகிறேன், நான் தான் கதை எழுதுகிறேன், என் மனம் கதை எழுதவில்லை என்று பதில் கூறுகிறேன். பாடல் என் வாயிலிருந்து வெளிப்பட்டாலும் பாடுவது நான் தான், என் வாயோ என் மனமோ இல்லை. என் மனம் ஒரு கருவி, அதையும் என் எழுதும் புலனையும் இயக்குவது நான் என்று நான் நினைத்துக் கொள்ளும் ஜீவியம், கான்சியஸ்னஸ். அதுபோலவே பிரபஞ்ச மனம் கிடைத்தது என்று கூறும்போது பிரபஞ்ச மனத்திற்கு ஒரு நான், ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும் என்று தர்க்கபூர்வமாக கூறுகிறது. மனிதனின் மனதைப் போலவே பிரபஞ்ச ஜீவியம் தன் பிரபஞ்ச மனத்தையும் பிரபஞ்ச புலனையும் பயன்படுத்தி ஜடம் என்ற கதையை எழுதுகிறது. ஆகவே ஜடத்தை படைப்பது ஜீவியம் என்பது புரிகிறது. ஜடம் என்பது தனி மனித மனம் படைக்கிறது என்ற கருத்தை இங்கு விளக்கிய அரபிந்தோ அதிலுள்ள பிழையை சுட்டிக்காட்டி ஜடத்தை பிரபஞ்ச மனம் படைத்திருக்க கூடும் என்றார். பின் அதிலுள்ள பிழையை சுட்டிக்காட்டி ஜடத்தை ஜீவியமே படைத்திருக்க முடியும் என்று நிறுவுகிறார். இவைதான் ஐந்தாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். ஜடத்தை பற்றிய ஒரு நடைமுறை கருத்து, ஜடத்தில் செம்மையை பெர்ஃபெக்ஷனை அடைந்தால் அது அளவற்ற பெருகும். ஸ்டீவ் ஜாப்ஸ் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதும் புதிய புதிய பொருட்கள் தயாரிக்க முடிவு செய்தார். ஐபாட், ஐபோன் போன்ற பொருட்களை நிபுணர்கள் தயாரித்துக் கொண்டிருந்து பல வகையான மாதிரிகளை அவரிடம் காட்டினர். அவை எல்லாவற்றையுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் நிராகரித்தார். எனக்கு இதெல்லாம் சரி வராது, நான் கையில் ஒரு பொருளை கிடைத்தால் எனக்கு அது சந்தோஷத்தை தர வேண்டும். அப்படி எனக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை தரக்கூடிய பெர்ஃபெக்ட் டிசைன் உள்ள ஒரு பொருளை உருவாக்குங்கள் என்றார். நிபுணர்களும் படாத பாடுபட்டு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வந்தனர். அந்த பொருட்கள் தான் ஏராளமாக விற்கின்றன. ஆப்பிள் நிறுவனம் இந்த உலகிலேயே லாபகரமானதாக மதிப்புள்ளதாக மாறிவிட்டது. ஜடத்தின் செம்மையை அடைய முயன்றதால் நிறுவனம் உலகிலேயே தலைச்சிறந்ததாக மாறிவிட்டது. அத்தியாயத்தின் ஆறாம் பத்தியில் ஜடத்தின் மூலத்தை பற்றி, அதன் மூல கோட்பாட்டை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள், சக்தி என்பது சத்தின் செயல், சத் தன்னுடைய ரூபங்களையே தன்னுடைய ஜீவியத்திற்கு காட்டுகிறது. இருத்தல், வாழ்தல் என்பது சக்தி செயல்படும் போது நிகழ்கிறது. சக்தி செயல்படாவிட்டால் வாழ்வு இல்லை. வாழும் போது நாம் மூச்சு விடுகிறோம், உண்கிறோம், நடக்கிறோம். இதற்கெல்லாம் சக்தி செலவாகிறது, ஜீவிய சக்தி செயல்படுகிறது. சக்தி செயல்படவில்லை என்றால் நாம் அசைவற்று போகிறோம். அசைவில்லை எனில் வாழ்வில்லை என்று அர்த்தம். எனவே வாழ்வோ இருத்தலோ, இருத்தல் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வோ இருத்தலோ சிறுவாழ்வோ பெருவாழ்வோ ஜீவிய சக்தியின் செயல்பாடு அவசியம் இருக்கிறது. இந்த சக்தி செயல்பாட்டு வாழ்வின் ஊக்கங்களை உருவாக்குகிறது. நான் ஒரு ஓவியம் வரைந்தால் என் மனத்தில் ஒரு உருவத்தை காண்கிறேன், அதை வரைகிறேன். என்னுள் இருப்பதற்கு புறத்தில் ஒரு ரூபம் தருகிறேன். ஆடிட்டராக தொழில் செய்கிறேன் என்றால் என் சக்தியை செலவழித்து என் படிப்பிற்கும் திறமைக்கும் தொழில் என்ற ரூபத்தை தருகிறேன். தொழில் என்னை படைக்கவில்லை, நான் தான் விரும்பி என் சிற்சக்தியின் மூலம் என் தொழிலை உருவாக்குகிறேன். என் மனத்தில் நினைப்பதாலோ அல்லது உணர்வால் ஆசைப்படுவதாலோ மட்டுமே நான் ஆடிட்டர் ஆகிவிட முடியாது. என் சக்தியை கொண்டு என் புலன்களை இயக்கி படித்து பட்டம் பெற்று தொழில் செய்கிறேன். என் தொழில் என் சக்தியின் என் சித் சக்தியின் படைப்பு என்பதை போல சித் சக்தியின் படைப்பு ஜடம். ஆன்மாவின் ரூபமே பொருள் அல்லது ஜடம். ஆன்மா புலன்களாலும் பிரிக்கும் மனத்தின் செயலாலும் ஜடமாக தோன்றுகிறது. என் சக்தியை உபயோகித்து நான் மருத்துவராகலாம், வக்கீலாகலாம், ஆதிக்கராகலாம், சும்மாவும் இருக்கலாம். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் என் மனம் பிற தொழில்களில் இருந்து ஆடிட்டர் தொழிலை பிரித்து தனித்து காட்டியது. மனம் அப்படி பிரித்து காட்டவில்லை என்றால் நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று கேட்டால் என்ன தொழில் என்று பதில் சொல்ல தெரியாமல் விழிப்பேன். அதுபோலவே சக்தியால் உருவாக்கப்பட்ட பெருவாழ்வின் பொருளை மனம் தன் புலன்களால் பிரித்து நம்மை ஜடமாக அறிய வைக்கிறது. சத்திய ஜீவியத்தின் சிறிய ரூபமே மனம். சித் என்னும் ஜீவியம் சத்திய ஜீவியத்தின் மூலம் கீழறங்கி மனமாக காட்சி தருகிறது. சித் சக்தி வாழ்வாக காட்சி தருகிறது. வாழ்வில் சித் சக்தி செயல்படுவதன் விளைவு ஜடம். பெண்ணின் கைத்திறமையால் சமையல் நடக்கிறது. அந்த சமையலின் விளைவு நாம் பருகக்கூடிய பாயாசம் என்பது போல சித்தக்தியின் செயலால் வாழ்வு நடக்கிறது. அந்த வாழ்வின் விளைவு ஜடம். ஜடசக்தி என்பது ஜீவிய சக்தி. ஜடத்தில் எப்போதும் ஜீவியம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமாக வளர்த்த பெண்ணுக்கு திருமணம் செய்து மறுவீட்டுக்கு அனுப்புகிறோம். பெண் மறுவீடு சென்ற பெண்ணும் தாய் மகள் இந்த உறவு மனத்திற்குள் நெஞ்சுக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மறையாது. அதுபோன்றே ஜடத்தினுள் ஜீவிய சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது. ஜடத்தில் மறைந்திருக்கும் ஜீவியம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்ப நிலையில் இருக்கும் ஆன்மீகவாதிகள் உடலை வருத்திக் கொள்கிறார்கள். தீ மிதிப்பது, அழகு குத்துவது, ஆணி படுக்கையில் படுப்பது போன்றவற்றை பக்தியின் பெயரால் செய்கின்றனர். அவர்களுக்கு அது மன எழுச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது. சமீபத்தில் முற்கால போர்கள் பற்றி வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் ஒரு நிகழ்ச்சி போர் ஆரம்பமாக போகிறது. அதற்கு முன்பு காளிக்கு பூஜை செய்ய வேண்டும். காளியின் கையில் பட்டகத்தி இருக்கிறது. அதன் மேல் ஒரு மாலை இருக்கிறது. அரசன் உத்தரவு தந்ததும் படையின் பல பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் ஓட்டமாக ஓடுகிறார்கள். அதில் முதலாகவராக வந்தவன் மாலையை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொள்கிறான். அவன் அணியை சேர்ந்த அனைவருக்கும் ஒரே சந்தோஷம் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். கட்டி மாலை சுட்டிக் கொண்ட வீரன் ஆனந்தத்துடன் காளியின் கத்தியை கையில் எடுத்து தன் தலையை தானே வெட்டி தன்னை பலி கொடுத்துக் கொள்கிறான். ஜடத்திலிருந்து வீரமும் தியாகமும் வெளிப்படுவது அவனுக்கு ஆனந்த அனுபவமாக இருக்கிறது. நமக்கோ அது திடுக்கிடும் அனுபவமாக இருக்கிறது. சத்திய ஜீவியத்தின் இறுதி வடிவம் மனம். சித்தக்தியே வாழ்வு. சத்தின் இறுதி வடிவம் ஜடம். பால், பாலுக்குள் தயிர், தயிருக்குள் வெண்ணெய், வெண்ணெய்க்குள் நெய், அடுத்தடுத்து மறைந்திருப்பது போல ஜடம், ஜடத்திற்குள் வாழ்வு, வாழ்விற்குள் மனம், மனதிற்குள் ஆன்மா மறைந்திருக்கிறது. பாலை உரைக்குத்தி தயிராக்கி தயிரை கடைந்து வெண்ணை எடுத்து வெண்ணையை உருக்கி நெய் பருகுவது போல ஜடத்திலிருந்து வாழ்வை வெளிப்படுத்தி வாழ்விலிருந்து மனத்தை பரிணமித்து வைத்து என் ஆன்மாவாக உயர வேண்டும். ஜடத்திற்குள் ஜீவியம் இல்லை, ஏனென்றால் என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறுவது. பாலுக்குள் நெய் இல்லை, ஏனென்றால் என்னால் நெய்யை பார்க்க முடியவில்லை என்று கூறுவதை போன்றது. மனம் சத்திய ஜீவியத்திலிருந்து பிரிகிறது. வாழ்வாக்கம் பிரிந்து விட்டது போன்ற கூட்டம் தர வைக்கிறது. மனம் பிரிந்ததாலும் தான் யார் என்று உணராதாலும் ஜடம் சிதையக்கூடியதாக, தாமசம் மிகுந்ததாக, பிரிந்து கிடப்பதாக தோன்றுகிறது. ஜீவியம் தான் ஜடத்தை பிரித்தது என்றாலும் நடைமுறையில் தனி மனிதம் தனி மனம் பிரித்ததாக நினைக்கிறோம். குடியானவனுக்கு நிதியுதவி செய்ய அரசாங்கம் விரும்பினால் பாராளுமன்றம் அதற்குரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறது. அத்திட்டத்தையும் நிதியையும் மாநிலங்களுக்கு தருகிறது. முதலமைச்சர்களால் மாநிலங்கள் மாவட்ட வாரியாக பிரிக்கப்படுகின்றன. மாவட்டங்கள் வட்டங்களாக கிராமங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட கலைஞர் கிராம அலுவலர் மூலம் நிதியுதவி பட்டுவடா செய்கிறார். நிதியுதவி செய்வது கிராம அதிகாரி போல குடியானவரின் புலனுக்கு தோன்றுகிறது, ஆனால் அது உண்மை அல்ல. மாவட்ட கலெக்டர் செய்கிறார் என்றால் அதுவும் உண்மை அல்ல. மாநில முதலமைச்சர் தருகிறார் என்பதும் உண்மை அல்ல. பாராளுமன்றம் தான் நிதியுதவி தந்தது. பாராளுமன்றமே நேரடியாக குடியானவருக்கு நிதியுதவி செய்வது சரிவராது என்பதால் அரசாங்கம் படிப்படியாக பிரிவுகளை உருவாக்கி செயல்படுகிறது. அதே போலத்தான் சச்சிதானந்தம் ஜடமாக மாற பிரபஞ்ச மனம், தனி மனம் போன்ற அடுத்தடுத்த நிலைகளை உருவாக்கி பிரித்து செயல்படுகிறது. ஜடம் என்பது பிரிக்க முடியாத சத்தாலானது. பிரபஞ்ச மனம் செயல்படுவதால் அது பிரிந்தது போல தோன்றுகிறது. பிரபஞ்ச மனத்தை பின்பற்றும் தனி மனம் பிரிவினையையும் பின்பற்றி ஜடத்தை காண்கிறது. மாவட்ட மேலதிகாரி என்ன சொன்னாரோ அதை அப்படியே கிராம அதிகாரி திருப்பிச் சொல்வதைப் போல பிரபஞ்ச மனம் சொல்வதை தனி மனித மனம் அப்படியே திருப்பிச் சொல்கிறது. பிரபஞ்ச மனமும் தனி மனமும் பிரிப்பதால் மட்டுமே ஆன்மாவின் ஒருமை, சக்தியின் ஒருமை, ஜடத்தின் ஒருமை மாறிவிடாது. நாம் எத்தனை கிராமங்களாக, மாவட்டங்களாக, மாநிலங்களாக இந்தியாவை பிரித்தாலும் இந்தியா பிரிவுபடாத ஒரே நாடுதான் என்பது போல, எத்தனை பிரிவுகளாக ஜடத்தை மனம் துண்டாடினாலும் ஜடம் என்பது பிரிவுபடாத ஒரே சச்சிதானந்தம் தான். அதன் ஒருமை மாறவே மாறாது. இப்போது ஜடத்தை பற்றிய நடைமுறை கருத்து கூறுகிறேன். அன்னை தன்னிடம் இருக்கும் எல்லா பொருட்களையும் மிகவும் கவனமாக கையாளுவார். பிறரையும் அதே போல கையாள வேண்டும் என்று கூறுவார். மற்றவர்களுக்கு ஒரு வருடம் பயன்படும் பொருள் அன்னையிடம் பல வருடங்கள் பழுதிந்து வேலை செய்யும். ஒரு சாதகர் பூ வெட்டும் கத்திரிக்கோல் உடைந்து விட்டது, வேறொன்று வேண்டும் என்று கேட்ட பொழுது, கத்திரிக்கோளை நீ அலட்சியமாக நடத்தியதால் இன்னொரு கத்திரிக்கோள் தரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பெட்டியின் சாவி தொலைந்த பொழுது பூட்டை உடைத்து பெட்டியை திறக்க முயன்றார். அன்னை இரண்டு சாதகர்களை அனுப்பி 2 மணி நேரம் வேலை செய்து புதிய சாவி செய்ய வைத்தார். பூட்டை 1 நிமிடத்தில் உடைத்திருக்கலாமே, இதற்கு எதற்கு 2 மணி நேரம் செலவிட வேண்டும் என்று பக்தர் நினைத்தார். அவரை பொறுத்தவரை பூட்டு என்பது சாதாரணமான ஜடம். அன்னையை பொறுத்தவரை பூட்டு என்பது சச்சிதானந்தம். பூட்டு என்பது ஜடமா சச்சிதானந்தமா, அது அதை கையாளுபவரை பொறுத்தது. கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்ற பழமொழி ஜீவியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. சிற்பி சிற்ப கலைஞன் ஜீவியத்தில் உயர்ந்தவன். அவன் பாறையில் கல்லில் சிலையை செதுக்கவில்லை, நாயை உருவாக்குகிறான். அவன் கண்களுக்கு நாய் தெரிகிறது. கலை அறிவு இல்லாதவனுக்கு நாய் தெரியவில்லை, அதுதான் தெரிகிறது. பாரதியார் எழுதுகோல் என் தெய்வம் என்றார். எழுத்தின் மூலம் அவருக்கு அழியா புகழ் கிடைத்தது. வாழ்நாளெல்லாம் உண்மையில் வாடினாலும் அவரிடம் எப்போதும் பேனாவிற்கு பஞ்சம் வந்ததே இல்லை. எழுதுகோலை தெய்வம் என்று கொண்டாடியதால் பேனா அவரை விட்டு பிரியவே இல்லை. அத்தியாயத்தின் 7ஆம் பத்தியில் முடியாத பெருவாழ்வில் ஏன் பிரிவினை இருப்பது போல தோன்றுகிறது என்பதை ஸ்ரீ அரவிந்தோ விளக்குகிறார். இந்த பட்டியில் உள்ள கருத்துக்கள்: மனதின் பணி அதிகபட்சம் பிரிப்பது, அது வாழ்வில் எண்ணற்ற ரூபங்களை உருவாக்குகிறது. சச்சிதானந்தம் சக்திமயமான பிரபஞ்சத்தை அசையாத ஜடப்பொருள் போல தோன்ற வைக்கிறது. ஜடம் நிலையானவை போலவும் எண்ணற்ற வடிவங்களை கொண்டதை போலவும் தோன்ற வைக்கிறது. பொருளை அந்தமயமான அனுபவத்திற்கு உட்படுத்தாமல் ஜீவியத்திற்கு ஏற்றபடி நெகிழும் தன்மையற்றதாக மனம் காண வைக்கிறது. சச்சிதானந்தம் சத்திய ஜீவியத்தின் வழியே மனதிற்கும் வாழ்விற்கும் போகிறது. மிருதங்கம் மட்டும் வாசிக்க தெரிந்தவனிடம் வீணை வாசிக்க சொன்னால் அவர் பாவம் என்ன செய்வார்? அவர் செயல்பட வேண்டுமானால் அவர் கையில் மிருதங்கத்தை தர வேண்டும். மனம் பிரிக்கும் கருவி. பிரிக்கப்படக்கூடிய ஏதேனும் ஒன்று இருந்தால்தான் மனத்தால் செயல்பட முடியும். ஆன்மா பிரியக்கூடியதல்ல. அதனால் ஆன்மா பிரியக்கூடிய ஜடம் போன்ற ஒன்றாக மனதிற்கு காட்சி தந்து மனதால் தான் பிரிவுபட சம்மதிக்கிறது. மனம் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக ஆன்மா மனதிற்கு பிரிக்கப்படக்கூடிய ஜடமாக தோற்றம் தருகிறது. அத்தியாயத்தின் எட்டாம் பத்தியில் சத்தியத்தை இறைப்பொருளை மனம் பிரிப்பதை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ எழுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள்: மனம் புலன்களை உபயோகித்து எதையும் பிரித்து அறிகிறது, பிரித்ததை சேர்த்து ஒன்றாக்கி அறிகிறது. மனம் தன் புலன்கள் அறிந்தவற்றை வாழ்வு சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அணுக்கள் சேர்ந்திருப்பதன் மூலம் வாழ்ந்திருக்க முடிகிறது. காளிதாசன் சகுந்தலம் எழுதுகிறார், துஷ்யந்தன், சகுந்தலா, விஸ்வாமித்திரர் போன்ற பல பாத்திரங்களாக கதையை பிரிக்கிறார். அப்போதுதான் நம்மால் நாடகம் பார்க்க முடியும். ஒவ்வொரு பாத்திரத்தையும் காளிதாசர் முழுமையாக அறிவார், நாம் அறிய மாட்டோம். ஒவ்வொரு பாத்திரத்தின் பார்வையிலும் முழு கதையை, மொத்த கதையை காளிதாசனால் சொல்ல முடியும் என்றாலும் அவர் ஒவ்வொரு பாத்திரமாக உருவாக்கி எல்லா பாத்திரங்களையும் ஒன்று கூட வைத்து நடிக்க வைத்து சாகுந்தலம் என்ற காவியத்தை நிகழ்த்துகிறார். மனம் அணு அளவிற்கு எதையும் பிரித்தாலும் ஒவ்வொரு அணுவிலும் பிரபஞ்ச மனம் இருக்க முடியும். ஒவ்வொரு அணுவிலும் பிரபஞ்சம் இருக்கிறது. எல்லா அணுக்களும் சேர்ந்து ஜடம் என்ற தொகுப்பு உருவாகிறது. இப்படி உருவாகும் தொகுப்பு தன்னை தனித்து உணர்ந்து அடிமையாக மாறுகிறது. தனித்து வாழ்வது சாத்தியமற்றது. அகந்தையோடு வாழ்வது என்பதும் சாத்தியமற்றது. பிரிக்க முடியாத ஒன்றோடு நாம் கூடி வாழ வேண்டும் என்பதை மனிதன் அறிய வேண்டும். பகுதியும் முழுமையும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பதை நாம் உணர வேண்டும். இப்போது ஜடத்தை பற்றிய நடைமுறை கருத்தை கூறுகிறேன். ஒரு பொருளை அலட்சியப்படுத்தினால் அது நம்மை விட்டு விலக முற்படும் அல்லது நமக்கு பயன் தர மறுக்கும். பக்தர் ஒருவர் வெளிநாட்டில் வேலை தேடி சென்றார். அவர் வேலைக்கு சென்ற சில மாதங்கள் கழித்து அவரது மனைவியும் குழந்தையும் வெளிநாடு வந்தனர். அவர்களை வெளிநாட்டு விமான நிலையத்தில் சந்தோஷமாக வரவேற்ற பக்தர் அவர்களோடு மெய் மறந்த நிலையில் வீடு சென்று சேர்ந்தார். வீடு சேர்ந்து கதைகள் எல்லாம் பேசி முடித்த பின்தான் மனைவி மற்றும் குழந்தையின் பாஸ்போர்ட்களை கவனக்குறைவால் எங்கோ தவறவிட்டு தெரிந்தது. பாஸ்போர்ட் மிகவும் முக்கியமானது, அது வெறும் காகிதம் அல்ல, தொலைந்து போனால் போகட்டும் என்று நாம் நினைக்க முடியாது என்பது அவருக்கு புரிந்தது. எத்தனையோ பொருட்கள் சச்சிதானந்தம் என்று நினைக்காமல் வெறும் ஜடமாக தெரிவி உதாசீனப்படுத்தியது அவர் நினைவுக்கு வந்தது. இனி ஒருபோதும் இது போன்ற தொழிலை செய்வதில்லை, ஜடத்தை அலட்சியமாக ஜாக்கிரதையாக கையாளுவதில்லை என்று முடிவு செய்தார். மறுநாள் காலை இருந்த போது அவரது மேடை அறையில் அந்த பாஸ்போர்ட்கள் இருந்தனர். முதல் நாள் அந்த மேஜையை வீட்டில் இருந்த அனைவருமே தேடினர். அப்பொழுது இல்லாத பாஸ்போர்ட் இப்பொழுது இருந்தது. இது எப்படி நிகழ்ந்தது என்ற மர்மம் இன்று வரை அவருக்கு மர்மமாகவே இருக்கிறது. அத்தியாயத்தின் ஒன்பதாவது பத்தியில் அணுக்களின் இருப்பை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள்: பிரபஞ்ச மனம் செயல்படுவதால் அணுக்கள் இருக்கின்றன. அதற்கென்று நிரந்தரமான சட்டமோ மூலமோ எதுவும் ஜனத்தில் இல்லை. பிரிக்கும் தன்மை உடையது என்றதால் மனம் முடிந்தவரை எதையும் பிரித்துக் கொண்டே இருக்கும். அனந்தம் அதிகபட்சமாக பிரிக்கப்படுவதே அணுவின் அடிப்படை. ஜடத்தை பிளந்தால் அணு இருக்கும். அணுபற்ற ஜடத்தை மனத்தால் அறிய முடியாது. ஒன்றாக இருந்தால் இயங்குவது இயலாது என்பதால் இறைப்பொருள் உடல் வாழ்வு மனமாக பிரிக்கப்படுகிறது. அத்தியாயத்தின் பத்தாம் பகுதியில் பத்தாம் பத்தியில் அத்தியாயத்தின் சாராம்சத்தை ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். இந்த பத்தியில் உள்ள கருத்துக்கள் தன்னை புறமாக்கி வேறொரு பொருளாக காண்கிறது. பிரபஞ்ச மனமும் பிரபஞ்ச வாழ்வும் தங்கள் செயலால் ஆன்மாவை பொருளாக காட்டுகிறது. ஜடம் என்பது சச்சிதானந்தம். ஜடத்திற்குள் ஜீவியம் மறைந்திருக்கிறது, அதை ஜடம் மறந்துவிட்டது. தன்னைத்தானே நினைவு கூறும் போது ஜீவியத்திற்கு கிடைக்கும் ரகசிய ஆனந்த அனுபவத்திற்காக சத் ஜடத்தை படைத்தது. ஸ்ரீ அரவிந்தோ அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் தைத்திரிய உபனிஷத்திலிருந்து ஒரு வாசகத்தை மேற்கோளாக காட்டினார். ஜடம் என்பது பிரம்மம் என்ற ஞானத்தை அவன் அடைந்தான் என்பது வாசகம். ஆனால் அத்தியாயத்தை முடிக்கும் போது ஸ்ரீ அரவிந்தோ ஜடம் என்பது சச்சிதானந்தம் என்று முடிக்கிறார். நமக்கு பிரம்மம், சச்சிதானந்தம், சத்திய ஜீவியம் எல்லாமே ஒன்று போலத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இது போன்ற நுணுக்கமான வேறுபாடுகளை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே பிரம்மம்தான், ஆனால் எல்லாமே சச்சிதானந்தம் என்று கூற முடியாது. ஏனென்றால் பிரம்மம் ஷர பிரம்மம், அஷர பிரம்மம், சத் அசத் போன்றவற்றையும் அவற்றிற்கு அப்பாற்பட்டவற்றையும் தன்னுள் கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மத்தில் இருந்து வெளிவந்ததுதான் சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம் படைப்பில் அடிப்படையாக மாறி இறுதியில் ஜடமாக்கியது. நூலின் முதல் பகுதியில் படைப்பில் இருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் மனம் வாழ்வு ஜடம் பற்றி ஸ்ரீ அரவிந்தோ பேசுவதால் பிரம்மம் என்று கூறாமல் சச்சிதானந்தம் என்று கூறுகிறார். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்டால் என் பெயரை கூறுவதுதான் முறை. அதை விட்டுவிட்டு நான் மனிதன் என்றால் சரியான பதில்தான் என்றாலும் கேள்வி கேட்கப்படும் சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமற்றதாக மாறிவிடுகிறது. எல்லோருமே மனிதர்கள் தான் என்றாலும் எல்லோருமே சந்திரசேகரனாக இருக்க முடியாது. அது போன்ற குழப்பத்தை ஸ்ரீ அரவிந்தோ இங்கு விளக்கம் தந்து விளக்குகிறார். ஜடத்தில் உள்ள சிக்கல் என்ன என்பதை பற்றி, அதை விளக்குவது எப்படி என்பதை பற்றி அடுத்து வரும் அத்தியாயங்களில் ஸ்ரீ அரவிந்தோ விளக்குவார். இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
சந்திரசேகர், நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது என் வாழ்க்கையில அது பொருத்தமா இல்ல. அதாவது நீங்க பொருளை அலட்சியம் பண்ணா அது நம்ம அது நம்ம விட்டு விலக முயற்சி செய்யும் சொன்னீங்க இல்லையா? நான் வந்து ஒரு ரெண்டு மொபைல் போன் வச்சிருந்தேன். ஒரு மொபைல் போனு நோக்கியா அது 18,000 ரூபாய். ரெண்டு மொபைல் போன் தேவைப்படுதுன்றதால சைமல்டேனியஸா ரெண்டும் வச்சிருந்தேன். அது ஒரு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த 18,000 ரூபாய் மொபைல் போன்ல அந்த பேக் கவர் சரியா க்ளோஸ் ஆகாம அப்படியே அடிக்கடி காயண்டுகிட்டே இருந்தது. மொபைல் சர்வீஸ் சென்டர் இதுக்கு நோக்கியா சர்வீஸ் சென்டருக்கு அப்படி இந்த பேக் கவரை ரீப்ளேஸ் பண்ணணுமே எவ்வளவு ஆகும்னா 700 ரூபாய் ஆகும். சரி, 700 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, அது கரெக்டா ஃபிட் ஆகணும்னு சொல்லி நான் அந்த 700 ரூபாய் செலவு பண்ணி அந்த பேக் கவரை நான் மாத்தி வாங்கி வந்தேன். அது 700 ரூபாய் அதுக்கு செலவு தேவைப்பட்டாலும் அந்த 700 ரூபாய் நான் வந்து மனசு வந்து நான் அந்த செலவு பண்ணிருக்கேன். அதுலயே வந்து அந்த பொருளை நான் கவனமா மெயின்டைன் பண்றேன்றது அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். இது நடந்த ஒரு வாரம் கழிச்சு நான் பக்கத்துல ரெயின்போ நகர்ல பிரௌன்ஸுக்கு ஈவினிங் வாக் போனேன். இங்க என் ஃப்ரெண்டு ஆனந்த் கூட வந்துதான் இருந்தாரு. ரெண்டு பேரும் அந்த பார்க்ல அந்த ரெயின்போ நகர் பார்க்ல பெஞ்சில் உட்காந்து அப்படி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மொபைல என் கையில இருந்த மொபைல பக்கத்துல அந்த பெஞ்சில வச்சுட்டேன். ரொம்ப நேரம் கேட்டு எழுந்திருக்கும் போது அந்த மொபைல எடுத்துக்கணும்ன்றதே மறந்து போய் அந்த மொபைல வச்சுட்டே நான் மறந்து போயிட்டேன். மொபைல பெஞ்சில வச்சுட்டதே தெரியாம நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில் தான் மொபைல காணும் போது எனக்கு கொஞ்சம் பொறி கட்டிச்சு. ஒருவேளை பார்க்ல பெஞ்சில வச்சுட்டோமோ, சுத்தமா நைட் வேற ஓடி போச்சு, அது எப்படி அதை ட்ரேஸ் பண்றதுன்னு காலையில காலையில பார்க்குக்கு ஓடி போய் அங்க வாட்ச்மேனை விசாரிச்சா மாதிரி பெஞ்ச்ல நிறைய பேர் விட்டு போறாங்க, அந்த மாதிரி யாராவது விட்டு போனா பஞ்சு எடுக்கிறவங்க என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைப்பாங்க, அந்த மாதிரி யாரும் எதுவும் ஒப்படைக்கல, இதுக்கு மேலே யாரா ஒப்படைச்சு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பார்த்தேன். இது நான் 700 ரூபாய் செலவு பண்ணி அதை சரி பண்ண பிறகு அது என் கையை விட்டு போனது போச்சு. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு வாரம் நான் ப்ரேயரும் பண்ண அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இது நல்லா கவனிச்ச ஒரு பொருள் என் கையை விட்டு போனதுக்கு இன்னைய வரைக்கும் எனக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க
சார்? நீங்க எனக்கு புரிஞ்சதை சொல்றேன் சார். நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் 700 ரூபாய் கவர் வாங்கி போட்டேன்னு சொன்னீங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? நான் கிரவுண்டுக்கு போன இடத்துல மறந்து விட்டுட்டு
வந்துட்டேன்னு
சொன்னீங்க. என் குழந்தைய கூட்டிட்டு ஒரு திருவிழாக்கு போறேன், போன இடத்துல எல்லாம் வேடிக்கை பார்க்க நல்லா இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு என் குழந்தைய நான் மறந்து வந்துட்டேன்னா பொறுப்புள்ள பேர் பண்ண எப்படி சொல்ல முடியும்? நான் குழந்தைய நல்லாதான் பாத்துக்கிறேன், குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி தரேன், குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், ஆனா கூட்டத்துல போனவுடனே குழந்தைய மறந்துட்டு வந்துட்டேன்னா மறதிங்கிறதுனா அடிப்படையில உயிருள்ள பொருளா நினைக்கல, ஜடத்தை ஜடத்தான் நினைச்சீங்க. நீங்க அதுக்குரிய அக்கறையை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதை கவனமா ஞாபகமா எடுத்து வந்துருப்பீங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். 700 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது மட்டும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட அப்ப புரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த மொபைல் போனுக்கு ட்ரெஸ் வாங்கி
கொடுத்தீங்க,
அப்படிதான் நினைக்கிறேன் சார். ஏன்னா எலக்ட்ரிக் ட்ரில் பத்தி உங்களுக்கு தெரியும், வேற ஆங்கிள்லயும் நீங்க ட்ரீட் பண்ணலாம்.
நான் உதாசீனம் பண்ணது உதாசீனம் தான் சொல்றீங்களா?
உதாசீனம் பண்ணிட்டோம், இனிமேல நீங்க உதாசீனம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். எல்லா பொருளையும் அதே மாதிரி கேர்ஃபுல்லா நீங்க வச்சுக்க வேண்டியதா இருக்கும், வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பேப்பர் வந்தாலோ ஒரு லெட்டர் வந்தாலோ மறக்காம இருக்குன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா?
இது இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பில்ல நான்
தொலைச்சேன்.
அது தொலைச்சது அதை பத்தி அது அப்பா விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, எலக்ட்ரிக் பில் முக்கியம், அது 1500 ரூபாய் பொருள், அது தொலைஞ்சிருக்குன்னா அது கரெஸ்பாண்டிங்க வீட்டுல இங்க எதனா நடந்திருக்கும், அது என்னன்னு விசாரின்னு சொன்னார். நான் விசாரிச்சா அவங்க ஜெயஸ்ரீ சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஒரு டிவோட்டிங்க வந்தாங்க, ராமு குழந்தை அஜய்க்கும் நம்ம குழந்தை பூஜாவுக்கும் பொம்மைகள் வாங்கின்னு வந்தாங்க, அஜய் வந்து அந்த பொம்மை எனக்கு வேணான்னு சொல்லிட்டான், அஜய் வேணான்னு சொன்ன பொம்மையை நான் பூஜாவுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் அப்பாட்ட சொன்னும் போது அஜய்க்கு வந்த பொம்மைய பூஜா எடுத்து வச்சுக்கினது அது வந்து அது ஒரு தப்பு, அந்த தப்ப நீ அலோவ் பண்ணிருக்க, அதனால உன்னுடைய டில் உன் கையை விட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த அஜய்க்கு வாங்கிட்டு வந்த பொம்மைய அஜய்க்கு ரிட்டர்ன் பண்ண பிறகு போது அந்த தொலைஞ்சு போன டில் எனக்கு கிடைச்சி, இந்த மாதிரி இங்க ஒண்ணு எனக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியல.
நீங்க மறந்து வச்சுட்டு வந்த தப்பு நான் சொல்றேன், நீங்க அது தப்புல எப்படி சொல்றீங்க?
மறந்ததே தப்பு சொல்றீங்களா?
ஆமா சார். சார் பிரம்மம் தன்னை மறந்ததானே ஜடமாச்சு. நம்ம முயற்சி எல்லாம் மறதி மதற்கு மறதி பிடிக்கான சார்.
மறதின்ற ஒரு குறை என்கிட்ட பெரிய அளவுல இருக்கு, அதை என்னால விடுப அதுல இருந்து என்ன அந்த குறைய என்னால விட முடியல, அதை நான்
ஒத்துக்கிறேன்.
பட் நீங்க சொல்ற மாதிரி அதுக்காக ரியலைஸ் பண்ணி மத்தகிட்ட சாரி கேட்டோம், எனக்கு வேலை முடியல.
சாரி கேக்குற மட்டுமே இல்லையா சார், நம்ம மறதியும் விடணும் இல்லையா?
சொன்னீங்க அப்படிங்களா, சரிங்க. அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்த உடனே லைஃப் ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் நடக்குதுன்னு சொல்றேன். அவங்க திரும்பி மாம்பழம் சாப்பிட மாட்டேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே வரல, மனசால ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அதுக்கே உடனே லைஃப் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சு. அங்க பலிச்சது, இங்க எனக்கு மொபைல் விஷயத்துல பலிக்கலன்றதுதான் எனக்கு புரியுது.
நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா, நீங்க இனிமேல எக்காரணம் கொண்டு எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன்ட்டு?
வாயால சொல்லலாம், நடைமுறையில அத அமுல்படுத்துறது ரொம்ப சிரமம். அப்பா கூட சொல்லுவாரு, கீழே போய் இதை சொல்லுன்னு, அடுத்த 5 நிமிஷம் எனக்கு மறந்து போயிடும். அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து நீங்க அஷூரன்ஸ் கேக்குறீங்க, எப்படி நான் கொடுக்கறது? இங்க வரைக்கும் அந்த 18,000 ரூபாய் மொபைல தொலைச்சு எனக்கு உறுதிச்சே இருக்கு. 18,000ன்றதுதான் எனக்கு ஞாபகத்துல இருக்க வழிய, 18,000 ரூபாய் பொருளை அலட்சியமா விட்டுட்டோமே அப்படின்னு, அது இன்னும் என்ன உறுத்தின்னு இருக்கு. நான் தொலைச்சி 3 மாசம் ஆகுது, அது இன்னும் அது அந்த பொருள் எனக்கு ரிட்டர்ன் ஆகல.
பாக்குறேன் சார், நான் யோசிச்சு வேற ஏதாவது மனசுக்கு தோடுதான்னு சொல்லி பாக்குறேன், அப்படி தோணுச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்
சார். சரி, சந்தோஷங்க, நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் எனக்கு நல்லா புரியுது.
சரி சார்,
இருந்தாலும் அது என் விஷயத்துல அது ஏதோ தப்பாயிடுச்சு, நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
திரு கேரி சார் அவர்களும் திரு சந்திரசேகரன் அவர்களும் மிகவும் அழகாக இடத்தின் தன்மையை விளக்கி சச்சிதானந்தம் தான் ஜடமாக மாறியிருக்கிறது, அது எப்படி வெளிவருகிறது, மனம் வாழ்வு மூலம் என்பதை மிக விளக்கினார்கள். வாழ்வு மூலமும் மூலமும் மிக சிறந்த உதாரணங்களை கொடுத்தார்கள். முதற்கண் திரு கேரி சார் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அன்பு கேட்டுக்கொண்டு பொறுமையாக காத்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.